ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பரப்ரம்மணே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன்ஷடகோப யதீந்திர மகாதேசிகாய நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்ர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்ர ஏவ ஏகோ மந்திரஹ தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஸ்ரீமத் பாகவத சாரத்தில் 10வது ஸ்கந்தம் உத்ரார்த்தத்தில் 245வது அத்தியாயத்தை அனுபவிக்கலாம். ருக்மிணியை கவர்தல். ருக்மிணியின் சந்தேகத்தை கேள்வியுற்ற யது நந்தனாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் அந்தணரின் கைகளை பற்றி கொண்டு, அவளிடம் பற்று கொண்ட நானும் இரவில் தூங்குவதில்லை, ருக்மி எனது திருமணத்தை நிறுத்திவிட்டான் என்பதை அறிவேன், என்னையே மணாளனாக நம்பியிருக்கும் ருக்மிணியை எப்பாடுபட்டாகிலும் மணப்பது உறுதி என்று புன்முறுவலுடன் கூறி வேகமாக செயலில் ஈடுபட்டார். கண்ணன் தன் தேரோட்டி தாருகனை ரதத்தை பூட்டுமாறு வணித்தான். சைபியம் சுக்ரீவம் மேகபுஷ்பம் பலாஹகம் என்னும் உயர்ந்த 4 குதிரைகளை தேரில் பூட்டி ரதத்தை கொண்டு நிறுத்தி தாருகன் அஞ்சலியுடன் தயாராக நிற்கவும், முதலில் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் ஏறிக்கொண்டு பின் அந்தணரையும் ஏறச் செய்து குதிரைகள் வாயுவேக மனோவேகத்தில் செல்ல ஆனர்த்த தேசத்திலிருந்து விதர்ப தேசத்திற்கு ஒரே இரவில் சென்று சேர்ந்தார். அங்கு பீஷ்மக மன்னன் தன் மகள் ருக்மியை மீறி எதுவும் செய்ய இயலாது. சிசுபாலனுக்கே தன் மகளை கொடுக்கும் நிச்சயத்துடன் வேண்டிய சம்ஸ்காரங்களை ஆரம்பித்து செய்யலானான். நகரமே தூய்மை செய்யப்பட்டு பற்பல தோரணங்கள் கொடிகள் முதலியவற்றால் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டிருந்தது. ஆடவரும் பெண்டிரும் தத்தமது இல்லத்து திருமணமாகவே பாவித்து பட்டாடைகளாலும் நவரத்தினங்களால் ஆன ஆபரணங்களாலும் நறுமண பூச்சுக்களாலும் தங்களை அலங்கரித்துக் கொண்டனர். ருக்மிணிக்கு மங்கள நீராட்டி புதிய பட்டாடைகள் உடுத்தி சிறந்த நகைகளால் அலங்கரித்து அந்தணர்கள் சாம ருக் யஜுர் வேத மந்திரங்களால் ரட்சை செய்தனர். மன்னன் முறைப்படி செய்ய வேண்டிய தானங்களை செய்தான். அவ்வாறே சேதி தேசத்து மன்னன் தமகோஷனும் தன் மகன் சிசுபாலனுக்கு பூர்வாங்கமாக செய்ய வேண்டிய மங்கள சம்ஸ்காரங்களை செய்து தமது அனைத்து பரிவாரங்களுடன் விதர்ப்ப நாட்டு குண்டினபுரத்துக்கு வர பீஷ்மக மன்னன் அவர்களை தக்க மரியாதையுடன் எதிர்கொண்டு அழைத்து வரவேற்று மணமகனுக்கென்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த மாளிகையில் சகலவித வசதிகளையும் செய்து கொடுத்து தங்கச் செய்தார். அங்கு சால்வன், ஜராசந்தன், தந்தவக்ரன், விதூரதன், பௌண்டரகன் முதலியோர் ஆயிரக்கணக்கில் கூடியிருந்தனர். சிசுபாலனுடைய நண்பர்கள் ஒருவேளை கிருஷ்ணன் ஏதாவது மாயம் புரிந்து ஏமாற்றி ருக்மிணியை அபகரித்து சென்று விடுவானோ என்று உள்ளூர பயம் கொண்டவர்களாய் திருமணத்திற்காக வரும்பொழுதே முன்னேற்பாட்டுடன் பெரிய சைன்யங்களுடனேயே வந்திருந்தனர். தேவையிருந்தால் கிருஷ்ணனை தங்களுடைய படைபலத்தை கொண்டு வென்றுவிடும் யோசனையுடன் வந்திருந்தனர். நம்மை எதிர்த்து போர் புரிந்து வென்ற பிறகே ருக்மிணியை நெருங்க முடியும் என்று வீண் பெருமை பேசிக் கொண்டிருந்தனர். இந்த விஷயம் துவாரகையில் பலராமனுடைய செவிகளுக்கு எட்ட, கண்ணன் தனித்து சென்றுள்ளானே, அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோ என்று எண்ணி ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு குண்டினபுரத்துக்கு விரைந்து வந்தார். திருமணத்திற்குரிய சம்ஸ்காரங்கள் எல்லாம் உரிய முறையில் நடந்து கொண்டிருந்தன. இதனிடையில் மணமகள் ருக்மிணி தூது அனுப்பிய அந்தனர் நற்செய்தியை தெரிவிக்க இன்னும் வரக்காணுமே என்று ஏக்கத்துடன் எதிர்பார்த்து காத்திருந்தாள். அவள் மிகவும் சோகத்துடன் இருந்தாள். ஆனால் நற்சகுனத்தை எடுத்து காட்டுவது போல அவளது இடது தொடை, இடது கை, இடது கண் ஆகியவை துடிக்கவே நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கை கொண்டாள். உடனே சிறிது நேரத்தில் அந்தனர் வந்து ருக்மிணியிடம் ரகசியமாக ஸ்ரீ கிருஷ்ணன் வந்திருப்பதை தெரிவிக்க நன்றி பெருக்கால் மனம் நெகிழ்ந்த ருக்மிணி அவருக்கு தக்க கைமாறாக வெகுமதி அளிக்க நினைத்து தகுந்ததாய் எதுவுமே புலப்படாமல் மகோன்னதமான அவருடைய உதவிக்கு தன் வணக்கத்தை மட்டுமே அர்ப்பணித்தாள். மூ உலகுக்கும் அனைத்து வகையான செல்வங்களையும் வழங்கவல்ல செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியே தனது வெகுமதியாக அந்த பிராமணரை வணங்கினாள். எனில் அதைவிட உயர்ந்ததான ஒரு பரிசு இருக்க முடியுமா என்ன? அதைவிட உயர்ந்ததே கிடையாது என்று பொருள். வேறு என்னதான் வேண்டும்? அச்சமயம் பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் விதர்ப்ப தேசத்தை அடைய தன் மகள் திருமணத்திற்காகவே அவர்கள் வந்திருப்பதாக கருதிய பீஷ்மக மன்னன் அத்தியந்த மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்று உண்டி உடை முதலியவற்றை வழங்கி முறைப்படி உபசரித்து அவர்கள் தங்குவதற்கு தகுந்த சௌகரியங்களை ஏற்பாடு செய்தான். ஸ்ரீ கிருஷ்ணர் வந்திருப்பதை அறிந்த மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவனை தரிசித்து அதனால் அத்தியந்த பிரீத்தியடைந்தவர்களாய் இவரென்றோ நம் அரசகுமாரி ருக்மிணிக்கு தகுந்த மணவாளன் என்றெண்ணி பகவான் இவ்விருவருக்கும் மனம் செய்து வைத்து அருள் செய்ய வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் பேசியபடியே சென்றனர். குலவழக்கப்படி மணப்பெண்ணை குலதெய்வ வழிபாட்டிற்கு ஊருக்கு வெளியே இருந்த ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு புறப்பட்டனர். மணப்பெண் ருக்மிணி அரண்மனையிலிருந்து புறப்பட்ட பொழுது அவளுக்கு காப்பாக பல போர் வீரர்கள் சூழ்ந்து சென்றனர். ருக்மிணியுடன் கூடவே செவிலித்தாயும் பல பல தோழிகளும் சென்றனர். அந்த புறத்து சேடியர் பலர் பூஜைக்குரிய புஷ்பங்கள், பழவகைகள், மங்கள பொருட்கள், பட்டு சேலைகள், ஆபரணங்கள் முதலியவற்றை தட்டு தட்டாக எடுத்துச் சென்றனர். வந்திகளும் மாகதர்களும் பாட வாத்திய கோஷத்துடன் ஊர்வலம் சென்றது. ஊர்வலம் ஆலயத்தை நெருங்கியவுடன் ருக்மிணி அங்கிருந்த புஷ்கரணையில் கை கால்களை சுத்தப்படுத்திக் கொண்டு கோயிலுக்குள் சென்று குலதெய்வத்தை வழிபட்டு பிரார்த்தித்தாள். அன்னையே, மக்கள் செல்வங்களுடன் விளங்கும் அன்னையே, உன்னை மீண்டும் மீண்டும் வேண்டுகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணனையே நான் பர்த்தாவாக அடையும்படி நீ அருள வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தித்து பூஜை செய்து பிறகு முறையாக பிரசாதங்களை பெற்றுக் கொண்டாள். அங்கிருந்த சுமங்கலி பெண்களுக்கு தான தர்மங்கள் செய்து பெரியோர் ஆசி பெற்று தோழியின் கரம் பற்றி அன்ன நடை நடந்து ஆலயத்தை விட்டு வெளியே வந்தாள். அன்னமென அசைந்து வந்த இளநங்கையை பார்த்த மன்னர் கூட்டம் மோகத்தில் மூழ்கி நிற்க அழகு ஓவியமென அவள் வருவதை கண்ணிமைக்காமல் பார்த்த வீரர்கள் அவள் அழகில் மயங்கி நிற்க அவர்களது கைகளில் இருந்த ஆயுதங்கள் தாமாகவே நழுவி விழுந்தன. இதுவே தக்க தருணம் என்று திடீரென அங்கு தோன்றிய ஸ்ரீ கிருஷ்ணன் கண்ணிமைக்கும் நேரத்தில் ருக்மிணியை கை கொடுத்து தன் ரதத்தில் ஏற்றிக்கொண்டு சிட்டர பறந்தான். எல்லாம் நொடிப்பொழுதில் நடந்தேற பார்த்து கொண்டே இருந்தவர்களும் செய்வதறியாது நின்றனர். நரிக்கூட்டத்தின் நடுவே நுழைந்து தனக்குரிய உணவை பறித்து செல்லும் சிங்கம் போல பகை மன்னர்கள் கூட்டமாக சூழ்ந்தபடி இருக்கையில் வீரனான யசோதை சிங்கம் ருக்மிணியை கவர்ந்து சென்றான். ருக்மிணியின் அழகில் மயங்கி நின்ற கனப்பொழுதில் கண்ணன் தங்களை ஏமாற்றி ருக்மிணியை கவர்ந்து சென்று விட்டான் என்று உணர்ந்த ஜராசந்தன் முதலியோர் வில்லேந்து நிற்கும் நம்மை பொருட்படுத்தாமல் இடையர்கள் சிங்கத்தின் உணவை எடுத்துச் செல்வது போல நம்மை அவமானத்துக்கு உள்ளாக்கிவிட்டனரே என்று கொதித்தெழுந்து உடனே ரதங்களில் ஏறி கண்ணனை பின்தொடர்ந்து சென்றனர். கண்ணனுக்கு பாதுகாப்பாக செல்லும் யாதவ படையை தாக்கி கண்ணன் மீதும் சரமாரியாக அம்புகளை எய்தபடி சென்றனர். இதை கண்டு ருக்மிணி மிகவும் கலங்கவே கண்ணன் அவளை தைரியமாக இருக்குமாறு சொல்லியபடியே தன் படைகளுடன் சேர்ந்து தானும் போரில் ஈடுபட்டான். யாதவ படை வீரர்கள் வீர ஆவேசத்துடன் அவ்வரசர்களை எதிர்த்து போராடவே பகைவர்கள் புறமுதுகு காட்டி ஓட்டம் பிடித்தனர். மணக்கோலத்தில் காத்திருந்த சிசுபாலனுக்கு அவன் மன வருத்தத்தை போக்கும் நோக்கத்தில் ஆறுதல் வார்த்தைகளை கூறலாயினர். பிரகிருதியில் வாழும் வரை நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவது சகஜமானது. கிருஷ்ணனின் பக்கபலத்தால் யாதவர்கள் வெற்றியடைந்தாலும் காலம் வாய்க்கும் பொழுது நாம் அவர்களை வெற்றி பெறுவோம். பகவான் நம்மை நாடக மேடையில் தன் கைப்பாவையாக ஆட்டி படைக்கிறான் என்று அவரவர் தத்துவம் பேசிய பொழுது ஜராசந்தன் பெருமையுடன் நான் கண்ணனிடம் 17 தடவை தோற்றும் வருந்தவில்லையே என்று கூற சிசுபாலன் ஒருவாறு மனம் சமாதானமாகி தன் படையுடன் சேதி தேசம் திரும்பினான். ஆனால் ருக்மிணியின் தமையன் ருக்மி மிகவும் கோபம் கொண்டு தன் தங்கைக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவனெண்ணத்தில் பொறுக்க முடியாமல் ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு கிருஷ்ணனை கொல்லாமல் ருக்மிணியை திரும்பி அழைத்து வராமல் ஊர் திரும்ப மாட்டேன் என்று சூளுரைத்து கிருஷ்ணனை பின்தொடர்ந்து சென்றான். நவாசுதேவாத் பரமஸ்தி மங்களம், நவாசுதேவாத் பரமஸ்தி பாவனம், நவாசுதேவாத் பரமஸ்தி தெய்வதம், நவாசுதேவம் பிரணிபத்ய சீததி. அடியேன் வசந்தா ஸ்ரீனிவாசன்.